ஒன்று குருந்தியர் ஆறாம் அதிகாரம்
1 Corinthians chapter 6
பனிரெண்டாவது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
We read in verse 12 like this, 1 Corinthians 6 verse 12.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது என்றார்.
All things are lawful for me, but not all things are profitable. All things are lawful for me, but I will not be mastered by anything.
அருமையானவர்களே, நாம் வளர வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம்.
Beloved, we are people who have to grow.
பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிற பிரமாணம் நமக்கு கிடையாது.
We don't have a rule to find out whether it is a sin or not a sin.
இது எனக்கு தகுதிகிறாய், எது எனக்கு தகுதி இராது.
This is not profitable for me. It's not something which I could do.
இன்னொரு இடத்துல பவுல் சொல்வார்.
In another place, Paul says like this.
எனக்கு இது பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படிம்பார்.
It doesn't edify me.
இது மற்றவர்களுக்கு இடர்ல உண்டாக்கினால் நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பார். மற்றவர்களுக்கு இடர்லை உண்டாக்கினால் நான் செய்ய மாட்டேன்.
It will not hinder someone. If it will hinder someone, so I won't do that.
இது கிறிஸ்துவுக்கு மகிமையை கொண்டு வரல அப்படின்னா நான் செய்ய மாட்டேன் அப்படிம்பார்.
If it doesn't bring glory to Christ, I will not do it.
இதெல்லாம் 1 கொரிந்தியர் 10ல அவர் சொல்வார். இதெல்லாம்
these things he says in 1 Corinthians chapter 10.
நான் இந்த நாள் ஒரு ரெண்டு வசனங்களை நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
But in this day I want to take two verses.
அதாவது இந்த ஆறாம் அதிகாரம் 12வது வசனம்.
Chapter 6 verse 12.
திரும்ப நான் வாசிக்க விரும்புகிறேன்.
I want to read it again.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
All things are lawful for me.
எல்லாம் எனக்கு தகுதியா இராது.
But not all things are profitable.
ஏன்னா பால் முன்னால அந்த குருந்து பட்டணத்தில் உள்ள விசுவாசிகளை குறித்து சொல்லுகிறார்.
பிகாஸ் பால் earlier talks about the believers in the church in Corinth.
உங்களில் சிலர் வேசி மார்க்கத்தாராய், விக்கிரகாராதனைக்காரராய், விபச்சாரக்காரராய். அதாவது 9வது வசனம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் என்று.
We read in verse 9, he says that in among you there were people who were fornicators, there were people who were idolaters, there were people who were adulterers.
11வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
We read in verse 11 that such were some of you, but you were washed, you were sanctified, and you were justified in the name of Lord Jesus Christ and the Spirit of our God.
உடனடியாக ஆவியானவர் அவரை கொண்டு சொல்கிற வார்த்தை,
immediately the Holy Spirit says these words through Paul.
கழுவப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட நமக்கு நிறைய விஷயங்கள் தகுதி கிடையாது.
For us who have been washed, who have been sanctified, who have been justified, many things are not lawful.
இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையில ஓராயிரம் காரியங்களை நாம் இந்த வார்த்தை நமக்கு வரணும்.
Like this, concerning thousands of things, this kind of a word should come to us, not profitable for you.
இது புதிய உடன்படிக்கையினுடைய ஒரு ஸ்பிரிட்டா இருக்குது.
This is the spirit of the new covenant.
எதெல்லாம் நான் வந்து இது எனக்கு இப்படி பேசுவது எனக்கு தகுதி இல்ல.
To speak like this, it's not becoming of me.
இப்படி ஒன்றை பார்க்கிறது எனக்கு தகுதி இல்ல.
Oh, to look at like this, it's not fit. I cannot look at things like that.
இப்படி பணத்தை செலவு பண்றது எனக்கு இது தகுதி இல்ல.
To spend money like this, no, I shouldn't do like that.
இப்படி உடுத்துவது எனக்கு தகுதி இல்ல.
To be dressed like in this manner, no, that's not okay for me.
இப்படி நான் ஒரு வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களிலேயும் நான் இப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட எனக்கு இது தகுதி இல்ல, எனக்கு தகுதி இல்ல, தகுதி இல்ல.
So like this, for those, for me who has been washed, so many things like this, it's not lawful for me.
அப்படிப்பட்டவர்கள் தான் தேவன் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியக்காரராக இருக்கும்படிக்கு நம்மளை தகுதிப்படுத்த முடியும்.
Only when we are cleansing ourselves like that, we can be made fit to be servants of the new covenant.
2 Corinthians 3rd adhigarathil vasikkiram. 2 Corinthians 3rd adhigaram 5th vasanam.
2 Corinthians chapter 3 verse 5.
ஆறாம் வசனத்திலிருந்து நமக்கு தகுதி, ஐந்தாம் வசனத்தில் நமக்கு தகுதி அல்ல.
We are not adequate in ourselves.
ஆறாம் வசனத்தில் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவராக்கினார்.
But he made us adequate as servants of the new covenant.
எப்படி நாம் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய ஸ்பிரிட்டுக்குள்ள நான் வர முடியும் அப்படின்னா,
How can we come into the spirit of the new covenant?
நிறைய விஷயங்கள் எனக்கு லாஃபுல்லாக இருந்தாலும் அது எனக்கு ப்ராஃபிட்டபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன செய்யணும், நான் ஒதுக்கணும். நான்
I have to set aside many things saying that they are not They're lawful but not profitable.
நான் ஒரு சில வேத உதாரணங்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show some biblical examples.
பழைய உடன்படிக்கையிலே இப்படிப்பட்ட people இருப்பார்கள், ஆனால் புதிய உடன்படிக்கையில் நாம் எவ்வளவு அதிகமா இருக்க வேண்டும்?
If in the old covenant people could have that spirit, how much more we should be in the new covenant.
நெகேமியாவின் புத்தகம் 5 அதிகாரம்.
The book of Nehemiah chapter 5.
நெகேமியாவை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம்.
We read about Nehemiah like this.
அவனுக்கு இன்று ஒரு 5 அதிகாரத்துக்கு முன் வருவதற்கு முன்பு நெகேமியா 2 அதிகாரம் 10 வசனம்.
Before we come to Nehemiah chapter 5, we can look at Nehemiah chapter 2 verse 10.
அவனுக்கு இன்று ஒரு பேர் ஒன்று உண்டது. அவனுக்கு ஒரு பேர் இப்படி இருந்தது இஸ்ரவேலுக்குள்ளாக.
There was one name for him among the Israelites like this.
10 வசனத்தில் சன்பல்லாத்தும் தோபியாவும் நெகேமியாவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு சன்பல்லாத்துக்கும் தோபியாவுக்கும் விசனமாயிருந்தது.
See, there was a name which was given for Nehemiah in the old covenant, and that name was spoken about in by Sanballat the Horonite and Tobiah, saying that here is a person, Nehemiah, who has come to seek the welfare of the sons of Israel.
இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான்.
There is one person who has come who is seeking the welfare of the sons of Israel.
இப்படி என்னையும் உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து வேதம் எழுதப்பட வேண்டிய வசனம்.
This is one verse which should be written about you and me.
தேவ ஜனத்தினுடைய நன்மையை விசாரிக்க ஒருவனாய் இவன் இருக்கிறான்.
There is one man or one woman who is, you know, there standing there to seek for the welfare of the sons of Israel.
என்னை போல மனதுள்ளவன் என்று பவுல் திமோத்தி குறித்து சொன்னது போல.
Just like how Paul told about Timothy, a man who is after my own heart.
தேபோராளை குறித்து இப்படி நாம் வாசிக்கிறோம்.
We read about Deborah like this.
இஸ்ரவேலிலே ஒரு நியாயத்தை ஒரு நன்மையை விசாரித்தவள் என்று தேபோராளை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read about Deborah that she was a woman who sought for the good of Israel.
அப்பிரியமானவர்களே, நாம் தேவன் நம்மை திருச்சபையில வைத்திருக்கிறது ஜனங்களுடைய நன்மையை விசாரிக்க.
The reason why the Lord has kept us in the church is so that we can seek the welfare of the people in the church.
காலையில நாம் சந்தோஷ் மூலன் மூலமாய் நாம் கேட்டோம்.
We heard in the morning through Santosh Poon.
நாம் எவ்வளவு கேரிங் எடுக்கிறவர்கள்.
How we should be people who will take care.
அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இங்க இந்த நெகேமியா குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read about Nehemiah as such a person.
இஸ்ரவேல் புத்திரருடைய நன்மை விசாரித்தவன்.
He is a person who was seeking for the welfare of the sons of Israel.
5 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Now we read in chapter 5.
நெகேமியா 5 அதிகாரம்.
Nehemiah chapter 5.
14 வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
Read from verse 14 onwards.
Please, நீங்க வாசிங்க.
Moreover, from the day that I was appointed to be their governor in the land of Judah, from the 20th year to the 32nd year of King Artaxerxes, for 12 years, neither I nor my kinsmen have eaten the governor's food allowance. But the former governors who were before me laid burdens on the people and took from them bread and wine besides 40 shekels of silver. Even the servants dominated the people. But I did not do so because of the fear of God.
15th வசனத்தில் இன்னொரு 2 வசனங்களை சொன்னேன். அதிலே இரண்டாவது வசனம் இந்த வசனம்.
I told that I want to point out to 2 verses. The second verse is verse 15.
இந்த வசனத்தை நான் இதயத்தில் எழுதி கொண்ட ஒரு வசனம்.
This is a verse which I have written in my heart.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
I have, you know, I can, everything is lawful for me.
அது எனக்கு தகுதியா இராது.
But it's not profitable for me.
இன்னொரு வசனம்.
Another verse.
நான் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை.
Because I feared God, I did not do so.
அம்பிரியமானவர்களே, நாம் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தும் சில விஷயங்களை நாம் செய்கிறதில்லை, அனுபவிக்கிறதில்லை.
Because I feared God, even though I can enjoy so many things, I don't enjoy them.
இவருடைய அந்த கவர்னருக்குரியதான அந்த ஃபுட் அலவன்ஸ் இவர் வாங்கிக்கலாம், அவருக்கு ரைட் இருக்கு.
Because he was a governor, he could draw on that allowance as a food allowance as a governor.
கிட்டத்தட்ட 12 வருஷம் அந்த ஃபுட் அலவன்ஸ் அவர் வாங்கல. அவர்
but for 12 years he did not receive this governor's allowance.
முன்னிருந்த அதிபதிகள் வாங்கிட்டு இருந்தாங்க.
But the governors were before him, they had enjoyed all those privileges.
ஏன் நெகேமியா நீங்க ஏன் அந்த ஃபுட் அலவன்ஸ் நீங்க வாங்க கூடாது?
Why, Nehemiah, why don't you take this food allowance?
நான் தேவனுக்கு பயப்படுகிறேன்.
I fear God.
நான் அப்படி வாங்க மாட்டேன்.
I will not take it.
என்னுடைய சம்பளம் எனக்கு போதும். எனக்கு
I am contented with my salary.
என் சொந்த செலவுல நான் செலவு பண்ணிட்டாலும் சரி.
Oh, even I can spend from my own pocket.
நான் ஜனங்களை முன்னிருந்த அதிபதிகள் 15 வசனத்தில் வாசிக்கிறோம், ஜனங்களை பாரப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம்.
We read here that the former governors laid burdens on the people.
இன்னும் சொல்லப்போனால் கீழே 18 வசனத்தில் ஜனங்கள் பட்டபாடு கடினமாக இருந்தது என்று வாசிக்கிறோம்.
We read here that in verse 18 the servitude was heavy on this people.
ஜனங்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் ஜனங்கள் மேல ஒரு அதிகாரத்தை வச்சு திணிச்சு நான் ஒன்று வாங்கல அப்படிங்கிறார்.
There were already people who were suffering and he didn't want to oppress them and take something out from them. He says, I didn't do that.
இன்னைக்கு பாபிலோன் கிறிஸ்தவம் எங்க இருக்குது?
Today, where is Babylonian Christianity?
ஒரு ஜெருசலேமத்தினுடைய அலங்கத்தை கட்டுகிற ஒரு மனுஷனுடைய ஆவி.
And here is a man who built the wall of Jerusalem. Here is his spirit.
ஆண்டவரே, நான் வாங்க மாட்டேன்.
No, I will not take it, Lord.
நான் தேவனுக்கு பயப்படுகிற அப்படினால்
I fear God. Because I fear God.
Okay, இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். அதிலே
we read in one more verse in that same passage.
16th vasanathil vaasikkiram.
Verse 16.
Israeluday nanmai visaritha manushan.
Here is a man who sought the welfare of the sons of Israel.
Or vayalayavadu naangal kollavillai.
I did not buy any land.
Ivarku munnirunda adhivadigal evlo estate vayal business enenuvo kaaringal pannigittirukanga.
All the governors before him, they were involving in buying of land, real estate and so many things.
Government governor ஆகும் இருக்கிறது.
They were also the governors.
அப்புறம் இன்னொரு வயல்ல ஒரு பிசினஸ் இறங்குறது.
And they go into another business.
இதுல ஒரு இன்கம், அதுல ஒரு இன்கம்.
They have an income from this and an income from that.
இப்ப நெகேமியா அப்ப கவர்னர் சார்ஜ் எடுக்கிறார்.
Now Nehemiah has taken charge as governor.
அவருக்கு முன்பாக இருக்கிற ஒரே டாஸ்க் எருசலேம். நான் முயன்று நின்றேன். 16th வசனத்துல வாசிக்கிறோம்.
And here we see that he was the governor and he had only one work, applied myself to the work.
வேலையிலே நான் முயன்று நின்றேன்.
I applied myself or I was very firm in my work.
ஆண்டவரே, நான் நாடு கடந்து நான் வந்திருக்கேன். நான் பாபிலோன்ல இருந்து நான் வந்திருக்கேன்.
Now Lord, I have come all the way from the distant Babylon into Jerusalem.
என்னுடைய பர்பஸ் இங்க அலங்கத்தை கட்டிறதுக்காக நான் வந்திருக்கேன்.
I have come here only for one purpose, to build the wall of Jerusalem.
இஸ்ரவேலுடைய நன்மை விசாரிக்கிறதுக்காக நான் அங்க இருக்கேன்.
I have come here to just seek the welfare of the sons of Israel.
வேற பர்பஸ்க்காக நான் இங்க ஜெருசலேம்ல இல்ல.
I am not here for any other purpose.
எனக்கு கிடைச்ச இந்த போஸ்ட், இந்த கவர்னர் போஸ்ட் ஆண்டவரே எருசலேமுடைய அலங்கத்தை கட்ட.
The post which I have got now as the governor is only for building the wall of Jerusalem.
நான் போய் எதிலே இன்டாக்ட்ல ஆயிட கூடாது அப்படினா அந்த பிசினஸ்ல சைடு இன்கம்ல போய் நான் மாட்ட கூடாது.
I should not get entangled by getting into some business or now, some
நான் ஒரு வயல வாங்கினேன் அப்படின்னா நான் போய் நிச்சயமா அதுல மாட்டிக்குவேன்.
If I buy a field, I will somehow get entangled there.
ஓகே, இப்ப அவருக்கு ரைட் இல்லையான்னு கேட்டா, எஸ், தாராளமா அவருக்கு ரைட் இருக்கு.
If you ask a question, doesn't he have a right to buy that field? Yes, he has a right.
எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு.
He has a right to enjoy everything.
ஐயோ, எனக்கு அது பக்தி விருத்தி உண்டாக்காது.
பட் தட் வில் நாட் எடிஃபை மீ, இட் நாட் ஹெல்ப் மீ டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி.
என்னுடைய டைம் அலங்கத்தை கட்டுறதுக்காக.
மை டைம் இஸ் ஓன்லி டு பில்ட் தி வால் ஆஃப் ஜெருசலேம்.
என்ன பர்பஸ்க்காக நான் வந்தேனோ அதை நான் மறந்துட கூடாது.
ஐ ஷுட் நாட் ஃபர்கெட் தி பர்பஸ் ஃபார் விச் ஐ கேம்.
ஆண்டவரே, இஸ்ரவேலுடைய நன்மை விசாரிக்க வந்த நான்.
ஐ ஹவ் கம் ஹியர் லார்ட் ஓன்லி டு சீக் தி வெல்ஃபேர் ஆஃப் தி சன்ஸ் ஆஃப் இஸ்ரேல்.
இதான் பவுல் தீமோத்தி குறித்து சொன்னார்.
திஸ் இஸ் வாட் பவுல் டோல்ட் அபௌட் திமோத்தி.
அவன் பெருணுக்கானவிலே தேடுகிறவன்.
ஹி ஆல்வேஸ் சீக்ஸ் ஃபார் தி குட் ஆஃப் தி அதர்ஸ்.
அவன் கிறிஸ்து இயேசுக்குரியவளை தேடுகிறவன்.
He is the one who seeks for things after Jesus Christ.
Paul Timothy குறித்து ரெண்டு விஷயங்களை சொன்னார்.
Paul told two things about Timothy.
இவன் பிரணக்கானவிலை தேடுகிறவன்.
He is one who looks for the good of the others.
கிறிஸ்து இயேசுக்குரியவளை தேடுவன்.
And he is one who wants to look for those who are interested in Jesus Christ.
பழைய உடன்படிக்கையிலே இதே ஆவி நெகேமியாவிடத்தில் நாம் வாசிக்கிறோம்.
In the old covenant we read of the same spirit in Nehemiah.
ஆண்டவரே, நான் அலங்கத்தை கட்டுவேன்.
Lord, I will build the wall of Jerusalem.
It is and the Israeluday nanmai naan visarippen.
And I will seek the welfare of the sons of Israel.
Ipdillam deva manushargal munnala vaazhndukanga.
This is how the people of men of God have lived before God.
In the spirit Paul paathirukka mattara enna?
Would not Paul have recognized this spirit?
Paul nalla avaru Nehemiah-oda spirit ellam paathirpaar avaru.
He would have definitely recognized the spirit of Nehemiah.
Ipdipatta deva manushargal nam munnodigala namakku irukkaral.
This kind of men of God have been our examples.
இவர்களை பார்த்து நாம் ஓட வேண்டியதா இருக்கு.
They are forerunners. We have to run behind them.
Okay, நாம் அது மட்டும் இல்ல, அவர் ஃபுட் அலவன்ஸ் வாங்காத மட்டும் இல்ல, அவர் வயலை வாங்காத மட்டும் இல்ல.
It's not just that he did not take his food allowance or did not buy fields.
அவர்லாம் தேவனுக்கு பயந்ததினால அந்த காரியங்களை அவர் செய்யல.
Because he feared God, he did not do all these things.
அதோட ஆச்சரியம் என்னவென்றால், செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்பினவர்.
Not only that, he was so happy to spend from his own pocket and to be spent himself.
நாம் கீழ 17 ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம்.
We read from 17 verse 17 onwards.
வாசிப்போம். 17-18.
Moreover, there were at my table 150 Jews and officials besides those who came to us from the nations that are around us. Now that which was prepared for each day was one ox and six choice sheep. Also birds were prepared for me. And once in 10 days all sorts of wine were furnished in abundance. Yet for all this I did not demand the governor's food allowance because the servitude was heavy on this people.
Now we are reading. நானாவித திராட்சரசம் எனக்கு செலவழிந்தது.
He was, we read here that once in 10 days all sorts of wine were furnished in abundance.
அவருடைய எப்படி ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளவு 10 நாளைக்கு ஒரு ட்ரிப் எவ்வளவு செலவுங்கறதெல்லாம் பாசிக்கிறோம்.
We read here what he spends every day and what he spends once in 10 days.
அர்மியானவர்களே,
beloved,
ஜெருசலேமினுடைய வேலையை செய்கிறவர்களுக்கு கணக்கே செலவு கணக்குதான்.
The people who serve in Jerusalem, for them all that is the money that is involved is only in expense, not in income.
Babylon's account la gain da adayam account,
but in Babylon it's always profit.
Enak enna adayam kidaikum?
What will I get from this? What profit?
Enak enna laavam kidaikum?
What is the gain I will have?
Anal Jerusalem's spirit la enna spirit appadina elakra spirit, sacrifice spirit.
But the spirit in Jerusalem is to give, to sacrifice,
selav pandra spirit,
to just spend for others.
அம்பிரியமானவர்களே, இந்த ஸ்பிரிட்னால நாம் பற்றி பிடிக்கப்படணும்.
Yes beloved, we have to be gripped by this spirit.
நாம் லூக்கா 10 அதிகாரத்தில் ஒரு சத்திரத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
We read in Luke chapter 10 about an inn.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 10 அதிகாரம்.
Luke chapter 10.
அதுல ஒரு ரெண்டு பதங்கள் எனக்கு பிடித்தமான ரெண்டு வசனங்கள்.
Two phrases or two verses which I like.
விசாரணைக்காரன்,
a person who is speaking, innkeeper,
செலவழிக்கிறவன்,
a man who is spending.
நாம் இங்கே 10 வசனத்தில், 10 அதிகாரத்தில் 30 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம்.
We read from verse 30, Luke chapter 10 verse 30.
பிசாசனுடைய கையில் அடிபட்டு குத்துயிரும் குளையுமாய் இருக்கிறதான் ஒரு பாவியை 30 வசனத்தில் வாசிக்கிறோம்.
We read about a sinner who has been destroyed or you know hurt very severely by Satan and left to die.
Okay, நாம் 33 வசனத்தில் ஒரு நல்ல சமாரியனாகிய ஒரு இயேசு கிறிஸ்து அங்கே உள்ளே வருகிறதை நாம் வாசிக்கிறோம்.
But we read in verse 33 about a good Samaritan Jesus Christ coming into the scene.
அங்க 34 வசனத்தில் ஒரு first aid பண்ணி,
in verse 34 he does a first aid, bandaging his wounds,
தன்னுடைய சுய வாகனம் அந்த ஆம்புலன்ஸ்ல 188ல ஏத்திட்டு போறாரு அவர்.
And he, you know, as the equivalent of today an ambulance, in his own vehicle he takes him.
அது ஒரு கோவேர் கழுதையா இருக்கலாம், ஒரு கழுதையா இருக்கலாம், ஒரு குதிரையா இருக்கலாம்.
It may be a donkey, an ass or a horse.
இன்னைக்கு அது 108ஆ இருக்கலாம்.
Today it may be a 108.
அதை எடுத்துட்டு நேரா பராமரிக்கிறதுக்காக ஒரு சத்திரத்துக்கு வருகிறார்.
And he takes that, takes this person and goes into the vein in, taking to the inn.
Ange 35th vasanathil rendu panathai eduthu satrathan kaiyil koduthu.
In verse 35 the next day he took two denarii and gave them to the innkeeper.
Nee ivane visarithukol
and take care of him.
Adhigamai edagilum selavizhithal naan thirumbi poi thirumbi varumbodhu unakku tharuven endra.
And whatever more you spend, when I return I will repay you.
Enna nalla oru samariyan.
What a good Samaritan.
தன்னுடைய சொந்த வெஹிக்கிள் கொடுத்தார்.
He gave his own vehicle.
First aid பண்ணார்.
He gave his first aid.
சத்திரத்தாண்ட வந்தார்.
He came to this inn.
ரெண்டு பணத்தை எடுத்து கொடுத்தார்.
He gave him two denarii.
அந்த சத்திரத்தான் ஒண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கை அறுத்துக்கிட்டு ஒண்ணு செலவு பண்ண வேண்டியதில்லை. எல்லாம் அவர் கொடுத்த காசு, அந்த ரெண்டு காசு தான்.
This innkeeper does not have to, you know, struggle and provide for the need of this person who was hurt. He was just spending what the good Samaritan gave.
அம்பிரியமானவர்களே, எல்லாமே எனக்கு கொடுத்த அந்த ரெண்டு காசு தான் அது.
Everything is what the Lord gave, the two denarii for me.
அந்த ஒரு ஆத்மாவை குறித்து ஒரு பாரத்தை கொடுத்தாருன்னு அந்த ரெண்டு காசு தான் அது.
If the Lord has given me a burden about some soul, it is just that what the Lord had given me, the two denarii.
அந்த தேவன் எனக்கு தந்தருளின, தேவன் நமக்கு தந்தருளின அந்த கிருபை வரங்கள் அந்த ரெண்டு காசு தான்.
All the gifts of grace which the Lord has given to us is just those two denarii.
And the ooliya varangal ellame indha rendu kaasu dhaan.
All those gifts for ministry is also only those two denarii.
Ella naan kuduthadhu avar kuduthadhu dhaan.
Everything is what he has given me.
And the aathmava angeyendu kondu vandhadhu avar dhaan.
even the bringing of that soul from there was done by the Lord.
And the sattaram avrudha.
And that inn is also his.
And the sattarathulla chief doctor avrudha.
And the chief doctor in that inn is also him.
Ellame avrudha.
Everything is himself, the Lord.
Rendu kaasa kuduttu.
He gives me two denarii.
Na nenikiren.
I think like this.
அங்க இது ஒரு ஆண்டவருடைய உவமையாக இருந்தாலும்
even though this may be a parable of the Lord,
என்னை போல மனதுள்ள உண்மையான விசாரணைக்காரன் எங்க இருப்பான் ஆண்டவர் தேடி நினைக்கிறேன்.
The Lord would have kept on looking around to see who is that one man who will have a genuine burden for the soul like me.
இந்த இந்த சின்னரை, இந்த குத்துயிரும் கொலையுமாக்கப்பட்டதான இந்த சின்னரை எந்த சத்திரத்துக்கு நான் கொண்டு போகலாம் அப்படின்னு பாரப்பட்டிருப்பார்.
He would have had this kind of, you know, thought or a burden in his heart. This man who has fallen among robbers and who beat him, Satan, to which inn can I take him?
இங்க நிறைய நிறைய சத்திரங்கள் இருக்கு. இங்க
there are many inns all around.
எந்த சத்திரத்தை தன் கையில ஒப்படைக்கலாம் நான்?
Into which innkeeper's hand can I bring this sinner?
என்னை போல மனதுள்ளவன் யார்?
A man who's got the same heart as myself.
என்னை போல மனதுருகிறவன் யார்?
Who is the one who has a heart of compassion like me?
என்னை போல தன்னுடைய சொந்த vehicle எடுத்து பயன்படுத்துகிறவன் யார்?
Who is that who can, you know, take his own vehicle and use it for me?
என்னை போல ரெண்டு பணத்தை எடுத்து செலவு பண்ணுகிறவன் யார்?
And who is that man who can take two denarii and like me and spend it?
அதிகம் செலவானாலும் திரும்பி வரும்போது கொடுக்கறேன்னு சொல்லிட்டு செலவு பண்ணுகிறவன் யார்?
Who is the one who can say that if you spend more while I return I'll give you that?
அல்லது காலையில நாம் தியானித்தது போல,
it is just like what we meditated in the morning.
மார்க் 3 அதிகாரத்தில்,
Mark chapter 3,
சமயம் சாப்பிடுவதற்கு கூட சமயம் இல்லாதபடிக்கு உண்மையாய் விசாரிக்கிற விசாரணைக்காரன் யார்?
Who is that one who can seek the good welfare of the people without even having time for any food for himself?
அல்லது மார்க் 4 அதிகாரத்தில்,
or in Mark chapter 4,
என்னை போல மனதுள்ளவன் தூங்குறதுக்கு கூட டைம் இல்லாதபடிக்கு டிராவல்ல தூங்குற உண்மையான விசாரணைக்காரன் யார்?
Who is that true seeker, one who seeks the welfare of the people, who doesn't have time to sleep, he has time only to sleep while he's traveling.
அப்படின் தூங்கிட்டு இருந்தார்.
That is how he was sleeping.
அது தூங்க விடல. அத
there also he was not allowed to sleep.
கவலையே இல்லையா, படுத்துக்கிட்டு இருக்கீங்க, எழுந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க.
They said that, oh, you are not even bothered that you are thinking, get up.
உடனே சார் ரைட்டு, உடனே எழுதிட்டாரு.
Then immediately he got up.
தூங்கவும் விடல.
They didn't even allow him to sleep.
சாப்பிடவும் விடல.
They didn't allow him to eat.
காலையில மார்க் 6 வாசிச்சோம்.
We read in Mark chapter 6.
சற்று இளைப்பாறும்படி.
A little rest.
கொஞ்சம் நிறைய நேரம் இல்ல, சற்று இளைப்பாறும்படி.
Not much of a rest, just a little bit of rest.
இளைப்பாறவும் விடல.
They didn't allow him to do that also.
என்னை போல மனதுள்ள உண்மையான விசாரணைக்காரன் யார்?
Who is the one who has got the true heart to look at the welfare of the people?
இப்படிப்பட்டதான விசாரணைக்காரனே சத்திரத்தை தான் பார்த்து ஹேண்டில் பண்ண முடியும்.
This is the kind of innkeeper who has a heart like the Lord and handover souls to him.
இங்க நாம் 35 வசனத்தில் வாசிக்கிறோம்.
We read in verse 35.
அப்படி விசாரிக்கிறவர் இப்படி அதிகமாய் ஏதாகிலும் உனக்கு செலவழித்தால்,
அண்ட் வாட் எவர் மோர் யூ ஸ்பெண்ட்,
நான் கொடுத்த ரெண்டு காசே உனக்கு போதும்.
Whatever I gave you, the two dinar is enough, but if you spend more,
appa salavalikkum vaippu undu.
So there is an opportunity where, or a need where you may have to spend more.
Ivan salavu pannuvana?
Will you spend more?
Ivan time kudupana?
Will this person be able to give his time?
Thanude sharirathai kudupana?
Will he give his bodily efforts?
Thanude udamigala kudupana?
Will he give his possessions?
Thanude sonda vehicle kudupana?
Will he give his own vehicle?
Ipdilla enna pola manadulluvana irundal, ivan salavu pannugira viruppam udayavana irundal, inda sathrathil kuda nee visarichuga.
If a man is willing to spend like this extra, then the Lord will say, okay, I'll bring the soul and I'll give it to you, the innkeeper, to look after them.
இப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டு சொல்ற அந்த விசாரணைக்காரன் சொல்றாரு, நான் போயிட்டு திரும்பி வரும்பொழுது நீ எவ்வளவு செலவு பண்ணி அதை நான் திரும்பி கொடுத்துறேங்கிறார்.
And for this kind of an innkeeper, the Lord is saying that when I go and come back, if you have spent more, I'll give it back to you.
என்ன நல்ல ஆண்டவர்,
what a good God.
நீ ஒன்னும் கஷ்டப்பட வேண்டியது, நான் அப்படியே செலவு பண்ணா நான் திரும்பி வரும்பொழுது உங்களுக்கு கொடுத்துருவேங்கிற.
You don't have to spend anything from yourself. Even if you spend, when I come back, I'll give it to you.
விசாரிச்சுக்கிட்டா போதுங்கிறார்.
Just take care of them.
தெபோராளை குறித்து நான் வாசிக்கிறேன் ஒரு இடத்துல, ஒரு வார்த்தை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன்.
We want to show one passage where it speaks of Deborah like this.
நியாயாதிபதிகள் 4 அதிகாரம்,
Judges chapter 4.
நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம்.
Judges chapter 4.
உண்மையாய் விசாரித்தவள்.
One who genuinely took care.
நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம்.
Chapter 4 verse 4. Chapter 4 verse 4.
தேபோராள் என்னும் தீர்க்க தரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள்.
Now Deborah, a prophetess, the wife of Lapidoth, was judging Israel at that time.
நாம் ஐந்தாம் அதிகாரத்தில் அவள் எப்படி விசாரித்தாள்ங்கிறது நாம் வாசிக்கிறோம்.
We read in verse 5 about how she judged Israel.
ஐந்தாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில், தேபோராளாகிய நான் எழும்பும் அளவும், அதாவது இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும். இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாடாய் போயிருந்தன.
As until I arose as a mother in Israel, the peasantry ceased, they ceased in Israel.
எந்த அளவுக்கு பாடாய் போயிருந்தது என்றால்,
how much had it been destroyed, how much were the fields destroyed.
11th வசனத்தில்,
verse 11,
தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் சிசராவினுடைய வில் வீரர்கள் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
See, even in the watering places, the commander, the Sisera, or the enemy, he was there, you know, not allowing them to even go to the watering places. At the sound of those who divide flocks among the watering places.
என்ன நடந்தது என்றால், 30 அதிகாரத்தில் 30 வசனத்தில்
வாசிக்கிறோம். What was happening there, we read in verse 30.
சிஸ்ராவும் அவனுடைய வில் வீரர்களும் கொள்ளையடித்தார்கள். எதை கூட கொள்ளையடித்தார்கள் என்றால், தண்ணீர் மொண்டு கொள்ள போன இடத்தில் பெண் பிள்ளைகளை கடத்தி கொண்டு போனார்கள்.
The chief, that Sisera and his archers, they were taking captives. You know what they were taking captives, or what was the spoil they were taking? The young girls who came to take water in the wells, he was taking them also as captives.
ஆளுக்கு இரண்டொரு பெண்களை கொள்ளை கொண்டார்கள், பங்கிட்டுக் கொண்டார்கள்.
It is written here that they,
30 வசனம்,
a maid or two maidens for every warrior.
ஒரு வில்வீரனுக்கு ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு ஒரு பெண் பிள்ளைகள்.
For each archer or a warrior, he had taken one maiden or two maidens.
காலையில் நாம் சந்தோஷமாக சொல்லும் பொழுது, harassed and thrown down என்று வாசித்தோம்.
In this morning, when Santosh was speaking, he was speaking about people who have been harassed and thrown down.
தேபோராளுடைய நாட்களில்,
in the days of Deborah,
பெண் பிள்ளைகள் தண்ணீர் பிடிக்க கூட போக முடியாது.
Even the maidens or the young girls, they couldn't go to draw water from the well.
அப்படி போனாங்கன்னா இந்த சிஸ்ராவுடைய வில் வீரர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, கேப்சர் பண்ணிடுவாங்க, கேப்சர் பண்ணி கொண்டு போடுவாங்க.
And if these young girls go to take water from the well, the warriors of Sisera will capture them and take them.
கடத்தி கொண்டு போடுவாங்க.
They will take them away, captives.
ஆளுக்கு பங்கிட்டுக் கொள்றது.
They will divide them among themselves.
பலவர்ணமான ஆடைகளை பங்கிடுவது போல பெண் பிள்ளைகளை, நான் ஒண்ணு நீ ஒண்ணு அப்படின்னு பங்கிட்டுக் கொள்றது.
Just like how they would take the clothes, divide the clothes, they were dividing the women among themselves like that.
அதனால பிள்ளைகள் தண்ணி பிடிக்க கூட போக முடியல.
Because of that, they were not even able to go to the well to draw water.
கிராமங்கள்லாம் பாடா இருந்தது.
And all the villages were destroyed.
வீடெல்லாம் பூட்டப்பட்டிருந்துச்சு.
And all the houses were locked.
எந்த சமயத்துல கதவை உடைச்சிட்டு உள்ளர போவாங்கன்னு தெரியாது.
We would never know in what time they would break the doors and come inside the house.
அப்படிப்பட்ட சூழ்நிலையில்,
In that kind of situation,
ஒரு தாய் எழும்பினாள்.
There was one mother who rose up.
நியாயம் விசாரித்தாள்.
And she judged Israel.
நன்மை விசாரித்தாள்.
And she sought the welfare of the people.
இந்த நாட்கள் அப்படி நடக்கலையா?
In these days, this is not happening.
பிள்ளைகள் கல்லூரிக்கு போக வேண்டாமா?
Are our children not, do they not have to go for colleges?
கட்டாயம் கல்லூரிக்கு போக வேண்டியிருக்கு.
They have to go to colleges and schools.
வேலை ஸ்தலத்துக்கு போக வேண்டியிருக்கு.
They have to go to the place of work.
ஹாஸ்டல்ல இருக்க வேண்டியதா இருக்கு.
They have to remain in hostels.
தண்ணீர் மொள்ளுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது.
It is so important or essential to draw water.
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் பலவிதமான வில் வீரர்களினால் அவர்கள் கேப்சர் ஆயிடுறாங்க.
When our children go in for these essential things in the world, the warriors, they come and capture them.
இப்படிப்பட்ட பிள்ளைகளை விசாரிப்பதற்குரியதான தெபோராக்கள் நம்முடைய திருச்சபையில் தேவை.
We need Deborahs who can have that care for these children.
குற்றப்படுத்துறதுக்கல்ல,
not to point fingers at them,
குறை சொல்றதுக்கல்ல,
not for finding fault with them.
நீயே இதை செஞ்ச, நீயே அதை செஞ்ச, நீயே அதை செஞ்சன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை குற்றப்படுத்துறது, குறை சொல்றதுக்கல்ல,
not to find fault and say why you did like this, why you did like that, not to torture them like that.
இவர்களுக்கு நான் எப்படி நன்மை செய்யலாம்?
How can I do good to them?
இவர்களை எப்படி நான் மீட்டுக் கொள்ளலாம்?
How can I redeem them?
இவர்களுக்கு எப்படி ஆலோசனை சொல்லலாம்?
How can I counsel them?
இவர்களுக்கு எப்படி நான் நன்மை செய்ய முடியும்?
How can I do good to them?
இப்படியாய் ஒரு தேவோராள் இருந்தால்,
this is how there was one Deborah in those days.
அப்படிப்பட்ட ஸ்பிரிட் இந்த நாட்களில் நம்முடைய திருச்சபைக்கு தேவையா இருக்கிறது பிரியமானவர்களே.
We need that kind of spirit in our churches these days, beloved.
So நம் இந்த ஸ்பிரிட் நான் விட்டு வந்த அந்த வசனத்துக்கு நாம் திரும்புவோம்.
We will go back to the verse which we left.
நெகேமியா தன்னுடைய வாழ்நாளில் இந்த காரியங்களை அவர் செய்தார். தன்னுடைய அனுபவிக்க அவருக்கு அதிகாரம் இருந்தும் அவர் அனுபவிக்கல.
நெகேமியா, even though he had this privilege as a governor, but he didn't enjoy them.
ஒரு வயல கொள்ளலாம், ஆனா வயல கொள்ளல அவர்.
He could have bought a field, but he didn't buy that field.
ஆனால் அதற்கு மாறாக அவர் செலவு பண்ணினார்.
But on the contrary, he spent.
நாம் இன்னொரு எஸ்தரி குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
I want to show regarding Esther.
இங்குள்ள வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்ல விரும்புகிறேன்.
I want to tell this to our young people.
எஸ்தர் புத்தகம்,
the book of Esther.
அவளுக்கும் அவள் கர்த்தருக்கு பயந்தவள்ளவள்.
She was one who feared the Lord.
Esther புத்தகம் இரண்டாம் அதிகாரம்,
Esther chapter 2.
நாம் இங்கே ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 7.
வாசிப்போம்.
He was bringing up Hadassah, that is Esther, his uncle's daughter, for she had no father or mother. Now the young lady was beautiful of form and face. And when her father and her mother died, Mordecai took her as his own daughter.
Esther தன்னுடைய தங்கை முறையானவளை தன்னுடைய மகளை போல வளர்த்தான்.
Esther was a sister in relation to Mordecai, but he adopted her as his own daughter.
தேவ பக்தியிலே தன்னுடைய மகளை போல வளர்த்தான்.
In the fear of God, he brought her up as his own daughter.
என்ன ஆச்சரியம் என்னவென்றால், அவளை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம், சொற்கேட்டு நடந்தவள் என்று வாசிக்கிறோம்.
What is important is or surprising is that she listened to him and obeyed him.
எஸ்தரை தேவன் உயர்த்துவதற்கு முன்பதாக ரெண்டு இடத்துல வைத்து தேவன் சோதிச்சு பார்த்தார்.
Before the Lord raised up Esther, he tested her in two places.
ஒரு இடம் என்னவென்றால், மொர்தெகாயினுடைய தன்னுடைய அங்கிள் வீட்டில் வச்சு வளர்க்கும் பொழுது அந்த அதிகாரத்துக்கு கீழாக வைத்து சோதித்தார்.
When she was growing up in the house of Mordecai, he kept her, the Lord kept her in subjection to Mordecai as her uncle, and he tested her.
அவள் சொற்கேட்டு நடந்தாள் என்று வாசிக்கிறோம் 20 வசனத்தில்.
We read in verse 20 that she listened to his words and followed him.
இன்னொரு இடத்திலே தேவன் வைத்து சோதித்து பார்த்தார்.
And in another place also the Lord tested her.
ஒன்று ஏகாய் என்ற ஒரு கன்னிமாடத்தினுடைய ஒரு விசாரணைக்காரனுடைய அடியில் வைத்து சோதித்தார்.
The Lord kept Esther under Haggai, one of the rulers or the officials in the kingdom of Ahasuerus, and he tested her.
ஒன்று மொர்தெகாய்,
one was Mordecai.
கிட்டத்தட்ட ஒரு 20-21 வருஷங்களாக மொர்தெகாயினுடைய அடியில் இருந்தவள்.
For almost 20-21 years she was under the control of Mordecai.
இன்னொரு இடத்தில் ஒரு வருஷம் ஒரு கன்னிமாடத்தில் வைத்து தேவன் சோதித்து பார்த்தார்.
For one year under this official Haggai in the palace of the king.
அது கன்னிமாடம் என்றால் இன்றைய நாட்களில் சொல்லுவோம்னால் ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல்.
When we look at the palace where Esther stayed, it was like a woman's hostel.
அந்த வார்டன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுடைய வார்டன் ஹேகாய், ஒரு வார்டனை போல நாம் பார்க்கலாம்.
We can look at Haggai like the girl's hostel warden.
One year ஒரு வார்டன், ஒரு ஹாஸ்டல் வார்டன் மாதிரி வார்டன் கடியில இருந்தா.
For one year she was under that hostel warden.
ஒரு 20 வருஷம், 21 வருஷமாய் மொர்தெகாயினுடைய அடியில் இருந்தார்.
For 20-21 years she was under the rule of Mordecai.
அவனுடைய சொற்கேட்டு நடந்தவள் எஸ்தர்.
She listened to Mordecai and obeyed him.
இந்த 21 ஆண்டுகளாகவே அவள் எப்படி வளர்ந்திருந்தாள் என்றால்,
for all this 20-21 years how she had grown up was,
அவனுடைய அங்கிள் மொர்தெகாய், godly uncle, இப்படி தான் வளர்க்கணும்னு சொல்லிட்டு வளர்த்தார்.
For 21 years he was a godly uncle and he said that this is how you should grow up.
நீ இப்படி தான் வளரணும்.
This is how you should grow up.
நீ இப்படி தான் dress பண்ணணும்.
This is how you should dress up.
இப்படி எல்லாம் மேக்கப் பண்ண கூடாது.
This is not the way to make up.
இந்த வகையில dress பண்ண கூடாது.
No, this is not the way to dress up.
இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் இப்படி தான் வளர்த்தார்.
This is how you should grow. This is how you should grow and that is how she grew.
எஸ்தர் அப்படியே சரி சொற்கேட்டு 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 நடந்தார்.
She listened to him and obeyed him and grew up like that.
20 vayasa 21 vayaso.
Maybe 20 or 21, we don't know.
சகல தேசங்களிலும் இருந்து கன்னிமாடத்துக்கு கொண்டு போகிறார்கள்.
And now they are taking from all the nations, they are taking into the royal harem all these women.
எஸ்தரையும் அந்த கன்னிமாடத்துக்கு கொண்டு போகிறார்கள்.
And they take Esther also into this harem.
அந்த கன்னிமாடத்தில் உள்ளதான இந்த ஏகாய்.
And in that harem there was this official Hegai.
அவருங்க சொல்றார் 12 வசனத்தில்,
verse 12,
ஒவ்வொரு பெண்ணுக்கும் 6 மாதம் வெள்ளை போல தைலம் கொடுக்கப்படும், 6 மாதம் சுகந்த வர்க்கங்கள் கொடுக்கப்படும்.
Now when the turn of each young lady came to go into King Ahasuerus, after the end of her 12 months, for 6 months they were with oil of myrrh and 6 months with spices.
அவ்வளவுதான், 6 மாதம் வெள்ளை போலம், 6 மாதம் சுகந்த வர்க்கம்.
6 months oil of myrrh, 6 months spices.
நான் இப்படியாய் நான் பார்க்கிறேன்.
I look at it like this.
உலகத்திலிருந்து பல தேசத்திலிருந்து பெண்கள் அழகுள்ள பிள்ளைகள் அங்க வராங்க.
From many lands or nations, these beautiful girls have been brought into this harem.
நான் பட்டத்து ராணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக.
They have this, you know, desire to become the queen.
நான் ராஜா என்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
The king should choose me.
ஏகாய் தான் வார்டன்.
And Hegai is that warden.
அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா,
you know what he would have told?
ஒவ்வொருத்தி பேர் என்ரோல் பண்ணிருப்பார் நினைக்கிறேன்.
He would have enrolled each one's name.
Miss India.
Miss India.
Okay, 6 months உனக்கு வெள்ளை போலம்.
For 6 months you will be given myrrh.
அடுத்த 6 months உனக்கு சுகந்த வர்க்கம்.
And for 6 months you will be given spices.
அதுக்கு அப்புறம் உனக்கு நீ என்ன வேணாலும் உனக்கு கொடுக்கப்படும்.
After that, whatever you ask you will be given.
நான் பாருங்க 13 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 13.
அவள் தனக்கு வேண்டும் என்று கேட்பது எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும்.
Anything that she desired was given her to take with her.
அது ஈஜிப்ட்ல இருந்தாலும் சரி, ஈஜிப்ட்ல ஒரு மை இருந்தாலும் சரி, கொண்டு வரணும் கொண்டு வந்து கொடுத்தாவணும்.
If it was what the girl asked was from Egypt, some kind of a dye from Egypt, it would have been brought for her.
அவள் என்ன வேணும்னாலும் அவள் கொடுக்கப்படும்.
Whatever she asked was given.
Okay, Miss India.
Miss India.
6 மந்த்ஸ்க்கு அவளுக்கு வெள்ளை போலம் கொடுக்கப்பட்டிருச்சு.
For 6 months she was given myrrh.
அடுத்த 6 மந்த்ஸ்க்கு சுகந்த வர்க்கம் கொடுக்கப்பட்டாயி.
And for 6 months she was given spices.
அப்புறம் பார்த்தா நிறைய எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு அதுல.
And if you look at it after that many extras.
உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்?
Many things. What else you want?
எது வேணாலும் கொடுக்கப்படும்.
Whatever you ask will be given.
Okay, எனக்கு facial bleaching powder 12 கிலோ வேணும் எனக்கு.
I need a facial bleaching powder 12 kilos.
12 மாசத்துக்கு 12 வேணும்.
For 12 months I need 12 things.
12 brush வேணும்.
12 brushes.
என்னென்ன கலரிங் இருக்கோ எல்லா கலரிங் டை எல்லாம் வேணும்.
Whatever coloring dyes, all that I need.
என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் லிப்ஸ்டிக் இருக்கோ எல்லாம் வேணும்.
Whatever varieties of lipstick I need it.
நான் ஜோடிச்சுக்கணும். நான்
I must, you know, make myself beautiful.
ராஜா என்ன சூஸ் பண்ணணும்.
The king should choose me.
ஒரே போட்டி தள்ளுமுள்ளா இருக்கு எல்லாம்.
There was in this, you know, harem so much of a competition.
ஒவ்வொரு ரூம்க்குள்ள வந்து நீ என்ன வச்சிருக்க, நீ என்ன வச்சிருக்க, நீ என்ன வச்சிருக்க.
And they would go into each other's room and say, what do you have, what do you have? இன்னைக்கு
வாஸ் வார்ட் இன்னைக்கு ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு. இன்னைக்கு
டுடே ஆல் தி ஹாஸ்டல்ஸ் ஆர் லைக் திஸ்.
எஸ்தர்ங்கிற ஒரு பொண்ணுடைய ரூம்ல,
பட் இன் தி ரூம் ஆஃப் எஸ்தர்
ஒண்ணுமே இல்ல.
தேர் வாஸ் நதிங்.
நியமித்ததே இல்லாமல்,
வாட் எவர் வாஸ் அப்பாயிண்டட் டு ஹர்.
15 வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 15.
ஏகாய் நடுல, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் கேட்கவில்லை.
She did not request anything except what Hegai, the king's eunuch who was in charge of the women, advised.
ஏகாய் நியமித்ததே அல்லாமல் வேற ஒன்றும் கேட்கவில்லை.
Whatever king's eunuch he had advised, she didn't take anything else apart from that.
Uncle warden, warden uncle, uncle Hegai ta enak enna kudukapadum.
He would have asked uncle Hegai, the warden, warden uncle, what will you give me?
Daughter, first 6 months unakku polam kudukapadum.
For 6 months, first you daughter, for 6 months you'll be given myrrh.
Okay, next 6 months, sugandha vargam kodukapadum.
For next 6 months you'll be given spices.
Okay, 12 maasam mudinjiruchu.
Now 12 months are over.
1 year mudinjadhukku piragu.
And after 12 months,
avu onnume kekkala.
She didn't ask anything.
Avu evlo venal kekkalam avu.
She could have asked anything.
பக்கத்தில் உள்ள ரூம்ஸ்ல கன்னிமாடத்தில் இந்த ஹாஸ்டல் இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் வாங்கினாங்க.
All the girls who were in that harem, they got many things.
அவர்களுக்கு எல்லா தேசங்களிலிருந்தும் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது.
From every nation they were brought and given to him, to them.
எஸ்தருடைய ரெக்கார்ட்ல,
in Esther's record,
she required nothing எழுதப்பட்டிருந்துச்சு.
It was written here there that she didn't request anything else.
Nil 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 nil.
Nil nil nil.
அருமையானவர்களே,
beloved,
எப்படிப்பட்ட சாட்சி.
What a kind of a witness.
பழைய உடன்படிக்கையுடைய வாழ்ந்த சகோதரி.
This is a woman who lived under the old covenant.
பைபிள்ல உங்களுக்கு ஒரு பியூட்டி பார்லர் காண்பிக்கிறேன்.
I want to show you a beauty parlor in the Bible.
நீங்க பியூட்டிஷியன் யார், பியூட்டி பார்லர் யாருங்கறத காண்பிக்கிறேன்.
I want to show you who is the beautician in the beauty parlor.
அந்த ஹாஸ்டல்ல உள்ள எல்லா ரூம்ஸுமே பியூட்டி பார்லர்.
Every room in that hostel was a beauty parlor.
Except and the ivuloda room thavara.
Except the room of Esther, every other room was a beauty parlor.
Or beauty parlor in kaanichittu na mudichiruven nenikiren.
If I show a beauty parlor, I'll come finish it.
Okay. Yathragamum 34th adhigaram.
Exodus chapter 34.
Yathragamum pusthakam 34th adhigaram.
Exodus chapter 34.
Idan beauty parlor.
This is the beauty parlor.
In the beauty parlor pona nama supera enna beautiful ah velila varalam.
If you go into this beauty parlor you will come out beautiful.
Okay, 34th adhigaram 2nd vasanathinudaiya pirpagadhiyai naan vaasikiren.
I want to show chapter 34 verse 2 Exodus.
Exodus 34:2.
Chapter 34 verse 2.
En samuhathil vandu nil.
Present yourself in my presence.
அதாவது மோசே ஆண்டவர் சொன்ன வார்த்தை, காலமே நீ மலையின் மேல் ஏறி என் சமூகத்தில் வந்து நில் அப்படின்னு சொல்றார்.
So be ready by morning and come up in the morning to Mount Sinai and present yourself there to me on the top of the mountain.
அந்த வார்த்தையை மட்டும் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன்.
I want to take only that phrase.
என் சமூகத்தில் வந்து நில்.
Come and stand in my presence.
Okay, 29th வசனத்தில் வாசிக்கிறோம்.
Verse 29.
என்ன நடக்குது என்றால்,
what do we see here?
Moses, please vasipom.
It came about when Moses was coming down from Mount Sinai and the two tablets of the testimony were in Moses' hand as he was coming down from the mountain that Moses did not know that the skin of his face shone because of his speaking with him.
Okay, nam andha vaarthai mathrum theviyanad mattum eduthukollom.
We'll take only the words which we require.
Tannode avar pesinadinale tan mugam prakashithirundathu endru vasikiram.
We read here that Moses, when the Lord spoke to Moses, because the Lord spoke to Moses, his face was shining.
அருமையானவர்களே,
beloved,
இதான் முகம், முக பிரகாசம் இதான்.
This is the beauty in the face shining with God's beauty.
பிரசங்கின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், முகத்தினுடைய மூர்க்கம் மாறும் அப்படின்றது.
We read in the book of Ecclesiastes that the anger will distort a face.
நிறைய பேர் பியூட்டி பார்லருக்கு போறாங்க.
Many people go to the beauty parlor.
முகத்தினுடைய மூர்க்கம் மாறலையே.
The expression on the face that doesn't change.
ஐயோ என்னென்னவோ பண்றாங்க.
They do so many things to their face.
நிறைய செலவு பண்றாங்க.
They spend a lot of money.
முறைக்கிற முறைய பார்த்தா.
The stare, the glare they have in their face.
அது ஆணும் சரி பொண்ணும் சரி.
Whether it is the boy or the girl who goes to the beauty parlor.
என்னுடைய ஸ்கூல்ல என்னோட டூ வீலர் இடத்துல வைப்ப நான்.
I'll park my two wheeler in a place in my school.
என் டூ வீலர் உள்ளதான கண்ணாடி அது எப்ப பார்த்தாலும் இப்படி ஆடிக்கிட்டே கிடக்கும்.
The mirror, the rear view mirror on the two wheeler would have been, you know, turned this side and that side and it'll be so loose now.
வருவானுங்க.
They'll come up.
அப்படி இப்படி போவோம்.
They will just, you know, comb their hair like that.
அப்புறம் கலச்சி விட்டுருவான்.
Then they would, you know, disturb it.
ஏன்னா எங்கேயுமே ஸ்கூல்ல கண்ணாடி கிடையாது.
Because there are no mirrors in the school.
இந்த வாத்தியாருடைய வண்டி தான் கரெக்டான வண்டி.
This teacher's, you know, vehicle is the right vehicle.
சீட்டே இருப்பானு.
They would keep on, you know, combing the hair.
அகினால சிஸ்டர்ஸ் மட்டும் இல்ல, நாங்களும்
அப்படிதான். That's why I'm saying it's not just the women, but it's all the men folk. It's also the men folk.
So நம்மளுடைய முகத்தினுடைய கலை மாறணும்.
The you know, the expression on our face, that should change.
முகத்தினுடைய மூர்க்கம் மாறணும்.
The you know, the roughness and the hardness in the face, that should change.
மோசேனுடைய முகம் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்துச்சு.
The face of Moses was like that once upon a time.
ஒரே குத்துதான்.
One you know, fist.
Egyptian விழுந்துட்டான்.
The Egyptian died. One blow.
ஆனால் என்ன ஆயிடுச்சு என்றால்,
but what happened?
பூமியில அவன போல ஒரு சாந்த குணம் உள்ள மனுஷன் இல்ல.
Now there is a person who is not as humble as Moses or meek as Moses.
தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றவர்.
Because he is one who goes frequently to the presence of God and comes back.
அவர் மேலேயே வைக்கிறது.
To keep his face only on the Lord's face.
தாவீது அவருடைய முகத்தையே பார்த்து அவருடைய அழகு ஆராய்ச்சி செஞ்சது போல.
Like how David had looked on the beauty of the Lord and researched it.
நாம பேசிக்கிட்டே இருக்க கூடாது.
We should not be speaking to him.
29வது வசனத்துல தான் வாசிக்கிறோம்.
We read in verse 29.
தன்னோடே அவர் பேசினதினாலே முகம் பிரகாசித்தது.
Because the Lord spoke to Moses, the face of Moses began to shine.
ஆட நம்மோடு கூட தேவனுடைய சமூகத்துல பேசணும்.
The Lord should be speaking to us in his presence.
இதுதான் கன்னிமாடத்தில் எஸ்தருடைய ரூம்ல நடந்தது.
This is what happened in the room of Esther in that harem.
எல்லாரும் ராஜா தன்னை பார்க்கணும், தன் அழக பார்க்கணும் ஜோடிக்கிறது இல்ல, கவனமா இருந்தாங்க.
They were all, you know, all the other girls were so much interested in beautifying themselves so that the king would desire them.
ஆனால் எஸ்தர் ஒரு வருஷ காலமா இந்த ஹாஸ்டல்ல.
For one year, Esther in that hostel.
அலங்கரிக்கிறதுல அவர் நேரத்தை செலவு பண்ணல.
She didn't spend her time in beautifying herself.
தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தா.
She was in the presence of God.
அவளுக்கு உபவாசிக்க தெரியும்.
She knew how to fast.
தேவனுடைய ஜனங்களுக்காக முழங்கால் இருந்திருப்பா.
She would have knelt down for the people of God.
அவளுக்கு போட்டி இல்ல.
She didn't have any competition.
அங்க பொறாம இல்ல.
She didn't have a jealousy.
தான் ஆவணுங்கிறதெல்லாம் அவளுக்கு எல்லாம் இல்ல.
She didn't have that, you know, drive that she should be the queen.
தேவனுடைய சமூகத்தில் அந்த கன்னிமாடத்தில் இருந்தவள்.
She was in the presence in the time when she was in the harem.
விளைவு என்னவென்றால்,
what was the outcome?
நாம் வாசிக்கிறோம் எஸ்தர் புஸ்தகம் 2 அதிகாரம்.
We read that in Esther chapter 2.
2 அதிகாரம்
Esther chapter 2
15 வசனத்தினுடைய பிற்பகுதி.
Chapter 15, I mean verse 15, the later part.
எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லா கண்களிலும் தயை கிடைத்தது.
We read here that Esther found favor in the eyes of all who saw her.
17 வசனம், சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேல் ராஜா அன்பு வைத்தார்.
In verse 17, the king loved Esther more than all the women.
சகல கன்னிகைகளை பார்க்கலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் தயை கிடைத்தது.
And she found favor and kindness with him more than all the virgins.
ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினார்.
So he set the royal crown on her head and made her the queen instead of Vashti.
அருமையானவர்களே,
beloved,
இவள் கர்த்தருக்கு பயந்த ஒரு ஸ்திரீ.
This is a woman who feared the Lord.
இவளே புகழப்படுகிறவள்.
She is the one who will be praised.
அழகு வஞ்சனையும் வீண்.
Charm and deceit are vain.
தனக்கு நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றும் அவள் கேட்கவில்லை.
Beauty and charm, they are vain. But she is the one who did not request for anything which was not given to her.
நீ ஏமா உன்னை அலங்கரிச்சு கூடாது.
Why should you not beautify yourself?
ஐயோ நான் தேவனுக்கு பயந்தபடினால் நான் அப்படி செய்ய விரும்பல.
Because I fear God, I don't want to do that.
நான் தேவனுக்கு பயப்படுறேன்.
I fear God.
இதெல்லாம் எனக்கு வேண்டாம்.
I don't need this thing.
எனக்கு அனுபவிக்கணும்னா நான் அனுபவிக்கலாம்.
I can enjoy all these things if I want to.
இது எனக்கு தகுதி இல்ல.
But it's not profitable for me. I will not enjoy it.
ஆபிரகாம் இவரை வளர்த்தார். ஆபிரகாம் லோத்தை வளர்த்தார்.
Abraham brought up Lot.
ஆளாக்கினார்.
He made him a man.
ஒரு பிசினஸையும் உண்டு பண்ணி கொடுத்தார்.
He made a business and gave it to Lot.
அவருக்கு ரைட் இருக்கு. அவருக்கு
He had the right.
ஒரு கம்பெனியை பிரிக்கிறதுல.
Abraham had the right to divide a company.
Or business a pirikkiradhula.
Yeah, a business. Abraham had to a right to partition that company.
Or share a pirikkiradhula.
Just to divide the shares.
Or sotta pirikkiradhula.
It's the inheritance that is being divided.
On devane arinda manushan.
He is a man who knew God.
On devanukku bayandavan.
He is one who feared God.
Enakku idu anubhavikkiradhukku enak pirikkiradhukku enak adhigaram irundhalum.
Even though I have, you know, this right to divide it,
na seiya maten.
I will not do it.
Nee choose panninga.
You choose it.
Na devana choose panikitan.
I have chosen God.
Nee bhoomiya choose panninga.
You can choose the earth.
Idan devanude manushan Abraham.
This is the man of God Abraham.
Idan Esther.
This is Esther.
இப்படிதான் நெகேமியா.
This is how Nehemiah.
இப்படிதான் Jesus.
This is how Jesus.
இப்படிதான் Paul.
This is how Paul.
எனக்கு அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு.
I have the power to enjoy anything I need.
கடந்த வருஷங்கள் எத்தனையோ பேர் எவ்வளவு கேள்விகள் கேட்டிருக்காங்க.
For many years, many have been asking many questions.
அது என்ன உங்க சபையில வந்து ஊழியம் செஞ்சுக்கிட்டே நீங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க, சம்பாதிச்சு வேலை சம்பாதிச்சுக்கிட்டே நீங்க ஊழியம் செய்றீங்க.
Why is it that in your church you're doing a secular job and then you're serving God?
Okay, அவர்களுக்கெல்லாம் நம்ம பதிலே
கிடையாது. I don't have a word for them, a reply to them.
அவர்களுக்கெல்லாம் நம்ம நியாயப்படுத்திட்டே இருக்க வேண்டிய
அவசியம். I don't want to justify myself before them.
அவருடைய ministry என்னன்னு பார்த்தாலே தெரியுது.
I can look at the ministry, know what it is.
பவுலுடைய ministry.
Paul's ministry.
அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருந்தும்.
Even though I have the power to enjoy,
நான் அதிகாரத்தை உங்கள் மேல் செலுத்தல.
I will not, you know, exercise that authority over you.
உங்களை நான் பாரப்படுத்த விரும்பல.
I will not burden you.
என் கைகள் வேலை செய்தது.
My hands have worked.
வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம்.
It is more blessed to give than to receive.
இதான் பால்.
This is Paul.
அப்படிதான் ஜீசஸ்.
That is how Jesus was.
அருமையானவர்களே, இப்படி நம் வாழ்க்கையினுடைய 1000 காரியங்கள்ல நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருந்தும் அவைகளை நாம் விட்டுறோம்.
Beloved, even though this is the life the Lord has given for us, even though we can enjoy thousands of things, we say that no, we will not enjoy it because we fear God and it's not profitable for us.
இவர்களை தேவன் புதிய உடன்படிக்கைக்கு தகுதி உள்ளவர்களாக்குவார்.
The Lord will make these people worthy for the new covenant.
Amen.
Adequate for the old new covenant.
So there was a word there for shepherds and a word for sisters. You know, in the Old Testament there is a verse I want to read to you in Jeremiah. Jeremiah chapter 3 and verse 13. This is what the Lord says to his people. Only acknowledge your iniquity and return, verse 14, let me be your master. And the people who respond to that, one from one city and two from a family. That's what the Lord has done in our midst through these 41 years. He's picked up one from here and one from there. Some people in the family are left behind. He just takes out two. Many others in a city are left behind. He takes out two. And I will bring you to Zion. That's the church, the local church. And how do you know you've come to Zion? There you will find, verse 15, shepherds after my own heart. That's a tremendous expression. Every one who serves God's people in a church must seek to be a shepherd after God's own heart. So then we have to study God's heart. God so loved that he took? No. God so loved that he gave. The devil is always stealing. He's a thief. Man is always selling or taking. God is always giving, giving, giving. That's God's heart. He's not selling anything. Look at the oxygen you get free. You go to a hospital, you have to pay for oxygen. Look at the water he gives in the river free. Well, you pay the corporation for water. Man is always selling. He wants money. He wants money. And the preachers are selling their sermons for money. It's like that. You can see that that is not the heart of God. What is God? What did God sell to you? Preachers sell. They take a salary. Jesus never took a salary. None of the apostles took a salary. It is all a modern invention. It's like infant baptism. Many have got light on infant baptism in some churches, but they haven't got light on salary. Infant baptism and salary and all these things came at the same time, and rituals and traditions. People have got rid of some of the things, but some things remain. You want to know whether you come to Zion? See if you've got a shepherd after God's own heart. Don't see whether It's connected to CFC, or connected with Brother Zach. No. The Jews said, we got Abraham for our father. John the Baptist said, forget it. God can raise up children for Abraham from the stones. Not every shepherd in the churches the apostles planted were shepherds after God's own heart. Do you know who planted the church in Ephesus? Paul. He was there for 3 years. But see the condition of the elder in Revelation chapter 2. He has no love for Jesus. He's just loving his own honor. And the Lord says, I'm taking away the anointing from you. Who planted all those 7 churches in Revelation? The apostles. John must have planted some of them. In one church, John says there's an elder called Diotrephes. You read that in the 3rd letter of John. I appointed him as an elder, but he thinks so much of himself now, he won't even listen to me. And if I send somebody, he won't accept him. And you know what John said? I'll come there and teach him a lesson. John was not going to sit back and say, okay, let him take over that church. No. You read 3rd John. He says, I'll come there and teach him a lesson. These apostles had authority. They were not afraid of whether people thought he's a hard guy. John's being very hard. I thought he was the apostle of love. Yeah, it's the apostle of divine love. The love that sends people to hell. The love that disciplines people with sickness. The love that disciplines people with financial difficulty. That's the love that God has. That's the love that John had. And so shepherds after God's own heart. And I say, if anybody here, I don't only talk about the elders. God's given you a responsibility to care for younger sisters, to younger people. You're a shepherd. Seek to be a shepherd after God's own heart. Study God's heart. God so loved that He gave. He gave the best. He didn't give stingily. A lot of people who give stingily. There's a beautiful expression in Luke chapter 12, which says about, Jesus said there were, so will it be, verse 21, for a man who is not rich towards God. Have you heard that expression? Luke 12 and verse 21, rich towards God. When one day the books are opened and the videotape of your life is played out, will it be seen that you were a man, a woman, was rich towards God? Whatever people thought about you. Are you trying to give an impression to people that you're rich towards God? Or have you been rich towards God in sacrificing your time? Rich towards God in sacrificing what you earn, your time and your energy. Do you ever say, I'm too tired to serve God? Do you say, it's raining, I'm sick, so far to go. I'll never forget, once I read in the gospel, how Jesus traveled from Galilee all the way to Tyre. 70 kilometers. Must have taken him 2 days walk. There were no chariots, walking. And he went there for one demon-possessed girl whose mother said, please, and you're not even an Israelite, please heal my demon. And Jesus said, I can't give food to the dogs, just to test her. She said, okay, give me the crumbs. One crumb is enough to heal my daughter. And Jesus' disciples were with him. And he took the disciples to teach them a lesson on faith. Woman, great is your faith. Your daughter is healed. You know that story. The next morning, Jesus gets up with his disciples, walks 70 kilometers back. I say, Lord, make me like that. That I'll be led by the Holy Spirit to inconvenience myself so much to help one person. And that person may be a non-Christian who has to come to the Lord. Pray like that. That is God's heart. I thank God for some few elders like that we have in CFC. I praise God for that. Who got the heart of God. I have seen Zion. And then to the sisters. You heard a word to the sisters from Esther. 1 Peter chapter 3. We read, you sisters, verse 3, let not your adornment be external. In the New American Standard Bible, they have added the word merely. You know why? Because it is American Bible. They don't want to offend the American people who want to decorate themselves. But they are honest to say that's not in the original. In italics means it's not in the original. I mean, the Holy Spirit didn't put it, but the American translators put it. Otherwise, nobody will buy this Bible. But that's one of the few places where the NASB is bad. Otherwise, it's generally good. Why do they put that? Because you use that in America, they'll get upset. We don't want this Bible. Get us another Bible which says, not merely external. That's better. That means it must be external. Plus, in addition, number two, some internal also. That's not the way Holy Spirit wrote it. That's not the way Peter wrote it. Let not your adornment be external. Braiding the hair, wearing gold jewelry, putting on expensive clothes. You know, you can be a legalist here. Somebody who wants to wear gold jewelry will say, Brother Zach, it says here you should not put on dresses. Are we to go naked? Okay. I never argue with legalists. Shall I tell you? All things are lawful for you. You want to live at the lawful level? Live. I'd like to see what God accomplishes through your life. The greatest men of God are the people who never lived at the lawful level. They lived at what is profitable. 1 Corinthians 6:12, what is profitable? 1 Corinthians 10:23, lawful but not edifying. They lived at the level of profitable and edifying. I remember one sister told me, Brother Jack, you're looking at my jewelry. I said, no, I don't look at these things. I don't waste my time looking at people's jewelry. In fact, sometimes I come away from a sister and somebody says they're wearing jewelry. I say, hey, I didn't even notice that. I'm not looking for it. Did she wear a ring? Did she wear an earring or gold chain? It's not what I'm looking for. I'm not interested. That's between her and God. So she said, see, she was trying to teach me scripture. Brother Zach, man looks on the outward appearance. God looks at the heart. Jewelry and all is not important. So I said, sister, you are 100% right. God is looking at your heart to see why you are wearing this jewelry. Is it for the, which is 1 Corinthians 10:31, whatever you do, do for the glory of God? Are you doing it for the glory of God? You can convince God you're wearing this for God's glory. Wear it. I'm not here to judge you. It's your choice. Now parents choose for their children. I hope you will choose what is profitable, not just what is lawful. Now, there are many ways you can argue around that verse. You can look at the Greek and look at other translations which are more suited. It's true. God looks at the heart. He sees the motive. It says in the Bible in 1 Corinthians 4:5, God will reveal the motive. There will be no record in the final day of any sister who wore jewelry or expensive clothes or the way they did their hair. God will see the motive of men's hearts, women's hearts. Why did you comb your hair like that? Because you didn't want it flying around like some mad woman. Good motive. You braided your hair so that it didn't fly around like a mad woman. That's what God sees. And God sees why somebody else did it some other way. And I'm not here to judge anyone. We have a lot of sisters in CFC who wear jewelry, and we have some who don't. There was one brother who came to me and said, "What shall I tell my young daughter when she says, why can't I be like that sister and wear jewelry and dress like her?" And I told that brother, "What shall I tell my daughter?" I said, "I'll tell you what to tell her. In the Garden of Eden, paradise, there were two trees. Adam had to make a choice. In CFC, there are two types of sisters. Those who are modestly dressed, those who are worldly, stylishly dressed. Both are there. Your daughter walks in like Adam walked into the garden. You can turn left or you can turn right. There's a choice. In paradise there was a choice. Why not in CFC?" Dear brothers and sisters, I believe we have heard a prophetic word today for the shepherds and the women. And there's only one thing to say. Don't judge others, judge yourself. He who has ears to hear, let him hear. She who has ears to hear, let her hear. Let's pray. Heavenly Father, we bow before you. We don't want to be legalists, finding excuses in Scripture to do what we want. We can fool others, but we can't fool you. For you know the motives of our heart. And as shepherds and leaders of your people, we're not judges. We are to proclaim your word. And your command to us is, judge not. We do not judge. You are the judge. Who is a good shepherd? Who is a good sister? You judge. But we have to proclaim your word faithfully, and we will do that till the end. Give us grace, Lord, to judge ourselves first and to keep on judging ourselves and not to judge others. Let the word we heard today go home to everybody's heart, and that there will be people who have ears to hear, not to please men, not to impress anyone, but to live before your face and to become men and women of God, shepherds after your own heart, women after your own heart, with a meek and a quiet spirit that is of great value in your eyes. Thank you. In Jesus' name, amen.